வணக்கம். இன்னைக்கு நாம வந்து ஒரு புது புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். நம்ம வாழ்க்கைய, நம்ம சமூகத்தை, ஏன் இந்த உலகத்தையே இயக்குற ஒரு விஷயம் எரிசக்தி. அது எப்படி நம்ம எல்லாத்தையும் வடிவமைக்குதுங்கிறத இந்த புத்தகம் பேசுது.
ஆமா, ரொம்ப முக்கியமான புத்தகம்.
புத்தகத்தோட பேரு எண்ணெயும் தண்ணீரும். எழுதியவர் சுந்தர் வேதாந்தம். இந்த புத்தகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ஒரு பொறியாளரோட நேரடி அனுபவத்தையும் உலக நடப்புகள் மேல ஒரு பரந்த பார்வையும் ஒன்னா இணைக்குது. இது வெறும் டெக்னிக்கல் புத்தகம் இல்ல, ஒரு கதை சொல்ற உணர்வை கொடுக்குது.
ஆமா, எரிசக்திங்கிறது நம்ம நாகரிகத்தோட அச்சாணின்னே சொல்லலாம் இல்லையா? பொருளாதாரம், அரசியல், ஏன் நம்ம அன்றாட வாழ்க்கை வரைக்கும் எல்லாத்தையும் இயக்குற ஒரு மறைமுக சக்தி. இந்த புத்தகம் அந்த சக்தியோட இன்றைய நிலவரத்தையும் நாளைக்கு அது எப்படி இருக்கலாம் என்பதையும் ரொம்ப விரிவாகவே அலசுது.
ஆசிரியர் முன்னுரையில சொல்ற மாதிரி, இது நாகரிகத்தோட அமைதியான இயந்திரம். சரி, நாம இன்னைக்கு இந்த உணையாடல்ல என்ன பண்ண போறோம்னா, இந்த புத்தகத்தோட முக்கியத்துவத்தையும் அதுல இருக்கிற சில ரொம்ப சுவாரஸ்யமான ஆச்சரியமான விஷயங்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறோம். முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டது, இது ஒரு முழுமையான அலசல் இல்ல, ஒரு அறிமுகம் மட்டும்தான். புத்தகம் முழுக்க இன்னும் ஏகப்பட்ட கதைகள், தரவுகள், ஆழமான பார்வைகள் இருக்கு.
ஆமா, இது ஒரு சின்ன டீசர் மாதிரிதான்.
அதை நீங்க முழுசா அனுபவிக்க புத்தகம் வெளிவரும் போத வாங்கி படிக்கணும். இப்போ ஆரம்பிக்கலாமா?
நிச்சயமா.
முதல்ல என்ன ரொம்ப கவர்ந்தது, இந்த புத்தகம் ஆரம்பிக்கிற விதம்தான். ஆசிரியர் வந்து கடலுக்கு நடுவுல இருக்கிற எண்ணெய் எடுக்கும் தலங்கள்ல வேலை செஞ்ச அனுபவத்திலிருந்து ஆரம்பிக்கிறாரு. மும்பையிலிருந்து 160 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அரபிக்கடல்ல இருக்கிற பாம்பே ஹை பகுதிக்கு ஹெலிகாப்டர்ல போற அந்த பயணத்தை விவரிக்கிறப்போ நாமளே கூட போற மாதிரி ஒரு உணர்வு வருது.
ஆமா, அந்த முதல் அத்தியாயம் ரைட் ஆஃப் அ லைஃப் டைம் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த இயந்திரங்களோட இறைச்சல், கூட வேலை செய்யறவங்களோட நட்பு, எப்பவும் ஒரு சின்ன ஆபத்துடைய இருக்கிற வாழ்க்கை முறை இதெல்லாம்.
ஆமா, இதெல்லாம் முத அத்தியாயத்திலேயே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்துடுறார்.
அதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த தனிப்பட்ட அனுபவங்களோட மட்டும் நிக்காம அதை எப்படி உலகளாவிய பொருளாதாரத்தோடையும் புவிசார் அரசியல் நகர்வுகளோடையும் ஆசிரியர் இணைக்கிறாருங்கிறது தான். ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட விலை ஏறுனா அது எப்படி உலக சந்தைகளை மாத்துது, எரிசக்தி பாதுகாப்புக்காக நாடுகள் எப்படி கூட்டணிகளை உருவாக்குதுன்னு ரொம்ப இயல்பா விளக்குறார்.
ஓ, அப்போ அந்த இணைப்பு ரொம்ப முக்கியம். கடலுக்கு நடுவுல நடக்கிற சின்ன விஷயம் கூட உலக அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றீங்க.
கரெக்ட், அதை புரிய வைக்குது இந்த புத்தகம்.
ஆமா, அந்த இணைப்பு ரொம்ப அருமையா இருக்கு. சரி, புத்தகம் வேற என்னென்ன விஷயங்களை தொடுதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். பொருளடக்கமா பார்த்தாலே தலை சுத்துது, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு, கடலுக்கடியில எண்ணெய் எடுக்கிறதுல இருக்கிற சவால்கள் நினைச்சு பார்க்கவே மலைப்பா இருக்கு.
நிச்சயமா. 2வது 3வது அதிகாரங்கள், ரிலீசிங் தி ஜீனி, அண்டர்கிரவுண்ட் டீனன்ஸ், இதை பற்றி தான் பேசுது. ஒரு விஷயம் கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கடலுக்கு அடியில சுமார் 2 கிலோமீட்டர் ஆழத்துக்கு துளையிட பயன்படுத்துற அந்த பெரிய குழாய் தொகுதி இருக்க, ட்ரில்லிங் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க.
ஆமா,
அது பழமான எஃகுல செஞ்சிருந்தாலும் அவ்வளவு நீளத்துல அது கிட்டத்தட்ட 8 முழு சுற்று வரைக்கும் திருகுமா, ஒரு ஸ்பிரிங் மாதிரி.
நிஜமாவா? 2 கிலோமீட்டர் நீள குழாய் 8 தடவை திருகுமா? நம்பவே முடியலையே. அந்த அளவுக்கு நெகிழ்வுத்தன்மை இருந்தாதான் அவ்வளவு ஆழத்துல துல்லியமா வேலை செய்ய முடியுமோ?
ஆமா, ஆனா அதுவே பெரிய ஆபத்துகளுக்கும் வழிவகுக்கலாம் இல்லையா?
அதுவும் சரிதான். அந்த மாதிரி தொழில்நுட்ப சவால்களை புத்தகம் எப்படி விளக்குது?
ஆமா, இந்த நெகிழ்வுத்தன்மை ஒரு பக்கம் துல்லியத்துக்கு உதவினாலும் எதிர்பாராத சிக்கல்களையும் உருவாக்கலாம். புத்தகம் இந்த மாதிரி தொழில்நுட்ப விவரங்களை ரொம்ப எளிமையா விளக்குது. வெறும் இன்ஜினியர்களுக்கு மட்டும் புரியற மாதிரி இல்லாம ஆர்வம் இருக்கிற யார் வேணாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றார் ஆசிரியர். இந்த தொழில்நுட்ப சவால்கள் தான் அண்டர்கிரவுண்ட் டீமன்ஸ் அத்தியாயத்துல வருது, அதாவது பூமிக்கு அடியில மறைஞ்சிருக்கிற ஆபத்துகள்.
சரி சரி, கடலுக்கு அடியில வேலை செய்யறது பத்தி பேசும்போது அங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? முதல் அத்தியாயத்திலயும் 8வது அத்தியாயத்திலயும் இதை பத்தி சொல்றாருன்னு
நினைக்கிறேன். Life in the living quarters.
ஆசிரியர் தங்கியிருந்த தளத்துல சாப்பாட்டு மேஜையில 17 வகையான இந்திய ஊறுகாய்கள் இருந்துச்சான். இது உண்மையா?
ஆமா, நானும் படிச்சேன். 17 வகை ஊறுகாய்களா? கேட்கவே நல்லா இருக்கு. அது ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா பல மாதங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஒரு தனிமையான ஆபத்தான சூழல்ல வேலை செய்யறவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வசதிகள் கூட மனரீதியா எவ்வளவு பெரிய ஆறுதல் கொடுக்கும்னு ஆசிரியர் விளக்கிறார்.
ஓ, அது வெறும் ஆடம்பரம் இல்ல, ஒரு விதமான மனநல ஆதரவு மாதிரி.
ஆமா, மனிதர்களோட மனநிலைய புரிஞ்சு செய்யப்படுற ஏற்பாடு. அந்த வாழ்க்கையோட இன்னொரு பக்கத்தையும் இது காட்டுது.
உண்மைதான். சரி, இந்த எண்ணெய் எரிவாயு உலகத்து மேல ஏற்படுத்துற தாக்கம் பத்தி என்ன சொல்லுது புத்தகம்? 10வது அத்தியாயம், பெனிக்னன்ட் அண்ட் மேலிக்னன்ட் எஃபெக்ட்ஸ், இத பத்தி பேசுதுன்னு சொன்னீங்க இல்லையா?
ஆமா, அது ரொம்ப முக்கியமான அத்தியாயம். நல்லது கெட்டது ரெண்டு பக்கத்தையும் காட்டுது. உதாரணத்துக்கு, ஒரு காலத்துல விளக்கு எரிக்கிறதுக்கு திமிங்கலத்தோட கொழுப்பத்தான் அதிகமா பயன்படுத்தினாங்க.
ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன்.
அதனால திமிங்கல வேட்டை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எப்போ பெட்ரோலியம் பயன்பாட்டுக்கு வந்துச்சோ, திமிங்கல கொழுப்புக்கான தேவை குறைஞ்சு திமிங்கல வேட்டையும் குறைஞ்சது. அப்போ ஒரு வகையில என்ன திமிங்கலங்களை காப்பாத்துச்சா அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான கேள்விய ஆசிரியர் எழுப்புறார். இது நாம யோசிக்காத ஒரு கோணம் இல்லையா?
அட, ஆமா, இது நிஜமாவே ஆச்சரியமான பார்வை. நாம வழக்கமா என்னனால சுற்றுச்சூழல் பாதிப்புன்னு மட்டும்தான் யோசிப்போம், ஆனா இப்படி ஒரு விளைவும் இருந்திருக்கு. அதே சமயம் நீங்க சொன்ன மாதிரி கெட்ட பக்கங்களையும் பேசுது இல்லையா?
நிச்சயமா. அதே அத்தியாயத்துல 2010ல் மெக்சிகோ வளைகுடாவுல நடந்த டீப் வாட்டர் ஹொரைசன் எண்ணெய் கசிவு விபத்து மாதிரி பெரிய சுற்றுச்சூழல் பேரழிவுகளையும் அதோட பயங்கரமான நீண்டகால பாதிப்புகளையும் அலசுது. அதாவது, இந்த எரிசக்திங்கிறது நமக்கு வரமாவும் இருக்கு, சில சமயம் சாபமாவும் மாறுதுங்கிறத ரொம்ப சமநிலையோடு அணுகுது புத்தகம்.
ரொம்ப பேலன்ஸ்டா இருக்க அணுகுமுறை. சரி, இந்த தொழில்நுட்பங்கள் காலப்போக்குல மாறுது இல்லையா? இப்போ ஃப்ராக்கிங் பத்தி நிறைய பேசப்படுது, அதை பத்தி புத்தகம் என்ன சொல்லுது?
ஆமா, ஃப்ராக்கிங் அதாவது நீரியல் விரிசல் முறைன்னு சொல்லலாம். பாறைகளுக்கு இடையில உயர் அழுத்தத்துல திரவத்தை செலுத்தி அங்க சிக்கியிருக்கிற எண்ணெய் அல்லது எரிவாயுவை எடுக்கிற தொழில்நுட்பம் இது. இது சமீப காலத்துல உலக எரிசக்தி சந்தையில பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. முதல் அத்தியாயத்திலையும் 11வது அத்தியாயத்திலையும் டக் ஆஃப் வார் இத பத்தி ஆசிரியர் பேசுறார்.
ஓ,
குறிப்பா இந்த தொழில்நுட்பத்தால அமெரிக்கா எப்படி திடீர்னு சவுதி அரேபியாவை விட அதிக கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யற நாடா சில வருஷங்களுக்கு முன்னாடி மாறுச்சுங்கிறது ஒரு முக்கியமான புவிசார அரசியல் மாற்றம். அதை இந்த புத்தகம் விளக்குது.
அப்படியா? ஒரு தொழில் பட்டம் எப்படி உலக அரசியல் சக்திகளையே மாத்தி அமைக்குது பாருங்க. அமெரிக்கா முதலிடத்துக்கு வந்தது பெரிய செய்திதான். இது மாதிரி எதிர்கால எரிசக்தி பத்தியும் புத்தகம் பேசுதா? அணுசக்தி, பசுமை ஆற்றல் பத்தி?
ஓ, நிச்சயமா. 14, 15, 16வது அத்தியாயங்கள் கேஷியஸ் ப்ராப்ளம்ஸ், நியூக்ளியர் ஃபியூஷன், எவர்லாஸ்டிங் பாரடைஸ், எதிர்காலத்தை நோக்கி பார்க்குது. குறிப்பா அணுக்கரு இணைவு, அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன், சூரியன்ல நடக்கிற மாதிரி அணுக்களை இணைச்சு ஆற்றலை உருவாக்குறது, இதில் இருக்கிற சாத்தியங்கள் சவால்கள் பத்தி பேசுது.
ஃபியூஷன் பத்தி இப்போ நிறைய பேச்சு அடிபடுது.
ஆமா, அதே மாதிரி பசுமை ஆற்றல் கொள்கைகள், அதில் இருக்கிற அரசியல் சிக்கல்கள், தொழில்நுட்ப சவால்கள்னு பல கோணங்கள்ல அலசுது. எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு சித்திரத்தை கொடுக்குது.
இவ்ளோ தொழில்நுட்ப விஷயங்கள், புவிசார் அரசியல் எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இது யார் வேணும்னாலும் படிக்கிற மாதிரி எளிமையா இருக்குன்னு சொல்றீங்க, அது எப்படி சாத்தியம்?
அதுக்கு காரணம் ஆசிரியரோட எழுத்து நடைதான். அவர் ஒரு சிக்கலான விஷயத்தை கூட ரொம்ப தெளிவா சுவாரஸ்யமா விளக்குறார். முன்னுரையில சுந்தர் விளைவுன்னு ஒரு குட்டி கதை சொல்றார் பாருங்க.
ஆமா ஆமா, படிச்ச.
அவர் ஒரு விஷயத்தை விளக்கும்போது கேட்கறவங்களுக்கெல்லாம் கிறிஸ்டலா புரிஞ்ச மாதிரி இருக்குமா, ஆனா அப்புறமா அவங்களே அதை யோசிச்சு பார்த்தா குழப்பம் வருமா. இது அவர்கிட்ட ஒரு சக ஊழியர் சொன்னதும் அதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு தன்னோட விளக்கத்திறனை இன்னும் மேம்படுத்திக்கிட்டுடா சொல்றார். அந்த முயற்சி தான் இந்த புத்தகத்தோட எளிமைக்கு காரணம்னு நினைக்கிறேன்.
சுந்தர் விளைவு, நல்ல பேரு. அதனாலதான் ஆசிரியரோட மகன் அர்ஜுன், மகள் அனிகா, அவங்க ரெண்டு பேருமே உயர்நிலை பள்ளி மாணவர்கள். அவங்க கூட இந்த புத்தகத்துக்கு முன்னுரை மாதிரி எழுதின என்டோர்ஸ்மெண்ட்ல ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட இதை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க போல.
ஆமா, புரியாத வார்த்தைகளுக்கு பின்னாலேயே விளக்கங்கள் கொடுத்திருக்கிறதாவும் முன்னுரையில ஆசிரியர் சொல்லியிருக்கார்.
அப்போ இது எல்லாருக்குமான புத்தகம் மாதிரிதான்?
ஆமா, அதனால பொறியியல் படிக்கிற மாணவர்கள், எரிசக்தி துறை எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புறவங்க, ஏன் உலகம் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் இருக்கிற யார் வேணும்னாலும் இந்த புத்தகத்தை ரசிச்சு படிக்க முடியும்.
முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம இப்போ பேசினதெல்லாம் புத்தகத்துல இருக்கிற தகவல்களோட ஒரு சின்ன ஒரு துளிதான்னு சொல்லணும். புத்தகம் முழுக்க இது மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள், அனுபவங்கள் நிறைஞ்சு கிடக்கு.
ஆமா, வெறும் தகவலா இல்லாம ஒரு கதையா விரியுது.
உதாரணத்துக்கு, ஆஃப்ஷோர் பிளாட்ஃபார்ம்ல வேலை செஞ்சப்போ நடந்த சில சம்பவங்களை விவரிக்கிறார். ஒரு தடவை நடுராத்திரியில ஒரு ஆள் இல்லாத தளத்துல எண்ணெய் ஓட்ட நின்னு போச்சான். அப்போ ஹெலிகாப்டர்ல போக முடியாம ஒரு சின்ன படகுல போய் கயிறுல டார்சான் மாதிரி தொங்கி அந்த தளத்துல இறங்கி சரி செஞ்ச அனுபவத்தை 4வது அத்தியாயத்துல அ நைட் அவுட் ஆன் தி அரேபியன் சீல படிக்கிறப்போ நமக்கே மூச்சு வாங்குது.
ஆமா, அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி 5வது அத்தியாயத்துல டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ், ஒரு சம்பவம் சொல்றார். ஏதோ ஒரு பாதுகாப்பு விதிமீறலுக்காக ஞாயிற்றுக்கிழமை காலையில மொத்த பிளாட்ஃபார்ம் ஊழியர்களுக்கும் ஹெலிகாப்டர் பாதுகாப்பு பத்தி ஒரு விரிவரை கொடுக்கணும்னு ஆசிரியருக்கு தண்டனை கிடைச்சதான். ஆனா அந்த தண்டனையை அவர் எப்படி தனக்கு ஒரு நல்ல வாய்ப்பா மாத்திக்கிட்டாருங்கிறது சுவாரஸ்யமான கதை. இப்படி நிறைய மனித அனுபவங்கள் இருக்கு.
தொழில்நுட்பம், அரசியல் தாண்டி இந்த மாதிரி மனித கதைகள் தான் புத்தகத்தை இன்னும் உயிரோட்டமா மாத்துது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புத்தகத்தோட நோக்கத்தை பத்தி சொல்லணும். ஆசிரியர் முன்னுரையில தெளிவா சொல்லியிருக்கார், இந்த புத்தக விற்பனை மூலமா வர்ற லாபம் முழுசையும் தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுக்க போறதா சொல்லியிருக்காரு.
ஆமா, குறிப்பா டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ், அதாவது எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்புக்கு. அது ரொம்ப நல்ல விஷயம்.
கண்டிப்பா புத்தகம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கூடுதல் ஊக்கமா இருக்கும். புத்தகம் எப்ப கிடைக்கும்?
2026 வருஷம் ஆரம்பத்துல கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ஹார்ட் கவர், சாஃப்ட் கவர், அப்புறம் இபுக் வடிவங்கள்ல கிடைக்கும். ஜூரிஸ் பிரஸ் தான் இதை வெளியிடுறாங்க. இது சவுத் ஷோர் இன்னோவேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட்ங்கிற நிறுவனத்தோட ஒரு அங்கம்.
சரி, ஆக நீங்க எரிசக்தி துறை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலோ, இல்ல ஒரு பொறியாளரோட கண்ணோட்டத்துல உலகம் எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்க ஆசைப்பட்டாலோ, இல்ல ஃப்ராக்கிங், அணுக்கரு இணைவு மாதிரி விஷயங்களோட அடிப்படைகளை தெரிஞ்சுக்க விரும்பினாலோ, எண்ணெயும் தண்ணீரும் புத்தகம் உங்களுக்கு ஒரு நல்ல தேர்வா இருக்கும்.
நிச்சயமா, இது வெறும் தொழில்நுட்ப புத்தகம் இல்ல, மனித அனுபவங்களும் உலக நிகழ்வுகளும் பின்னி பிடிஞ்சு ஒரு கதை.
ஆமா, நாம இன்னைக்கு பேசினது அதோட ஒரு சிறு அறிமுகம் மட்டும்தான். முழு அனுபவத்துக்கும் புத்தகத்தை படிச்சு பாருங்க.
இறுதியா, இந்த புத்தகம் நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புதுன்னு நினைக்கிறேன். நாம தினமும் பயன்படுத்துற இந்த எரிசக்தி எங்கிருந்து வருது? அதுக்காக எவ்வளோ பெரிய தொழில்நுட்ப சவால்கள், மனித உழைப்பு, ஆபத்துகள் இருக்கு. நம்ம வாழ்க்கை முறைக்கும் உலகத்துல நடக்கிற அரசியல் பொருளாதார மாற்றங்களுக்கும் இந்த எரிசக்திக்கும் எவ்வளவு ஆழமான தொடர்பு இருக்கு. இதையெல்லாம் நாம எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கோம்? எதிர்காலத்துல நம்மோட எரிசக்தி தேவைகளை அதோட சுற்றுச்சூழல் சமூக விளைவுகளோட எப்படி சமன் செய்ய போறோம்? இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள்.
ஆழமான கேள்விகள். இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடவும், எரிசக்தி உலகத்தை பத்தி ஒரு புதிய பார்வையோட புரிஞ்சுக்கவும் சுந்தர் வேதாந்தம் எழுதிய எண்ணெயும் தண்ணீரும் புத்தகத்தை தேடிப்படிங்க. 2026 புத்தகம் வெளிவரும்போது அதை வாங்கி படிக்கிறது மூலமா நீங்க நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதோட எல்லைகளற்ற மருத்துவர்கள் மாதிரி முக்கியமான தொண்டு நிறுவனங்களுக்கும் உதவ முடியும். இந்த அறிமுக பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். நன்றி.